மாவீர மகுடம், மேஜர் துளசி. காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரியில் முதல்தர மாணவி குகபாலிகா. பின்னாட்களில் வேம்படேர் மகளிர் கல்லூரியின் கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான விட மாணவி அவள். அந்த அமைதியான குகபாலிகா விடுதலை புலிகளோடு போனது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்திவிட்டது. வாய் திறந்து அதிகம் பேசாத, ஆரவாரம் இல்லாத ஓசாக்காவின் உள்ளிருந்த நாட்டு பற்றியவராலும் ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்க முடியவில்லை. அவரது நெருங்கிய தோழியின் தங்கி ஒருவர் 1989 விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து கொண்ட செய்தி காற்றில் பரவி செய்தியை கேள்வியிட்ட குகபாலிகா தோழியிடம் ஓடி வந்து, எனக்கு ஒரு சொல்லி சொல்லியிருந்தா நானும் சேர்ந்து போயிருப்பேன், சொல்லாமல் போயிட்டாள் என்று கவலைப்பட்ட போதுதான் அவளுக்குள்ளிருந்த விடுதலை நெருப்பை தோழியால் புரிந்து கொள்ள முடிந்தது. நடேஸ்வரா கல்லூரியில் படிக்கும் வரை ஒரு தவணை பரீட்சையில் குகபாலிகா முதலிடம் வந்தால் தோழி இரண்டாம் இடத்தில் இருப்பாள். மறுதவணையில் தோழி முதலாம் இடத்துக்கு வர குகபாலிகா இரண்டாம் இடத்தில் இருப்பாள். இருவருக்கும் இடையிலான இடைவெளி ஒன்றோ இரண்டோ புள்ளிகளாகத்தான் இருக்கும். படிப்பில் முதல் தர போட்டியாளராக இருந்தவர்கள் அவர்கள். கோபாலிகாவின் மிக நெருங்கிய நண்பு என்பது எல்லோரையும் வியப்படைய வைத்தது போலவே அவர் போராடப் போனதும் பலருக்கு வியப்பை தந்தது. படிப்பில் புலியாக இருந்தவள் விடுதலை புலியாக மாறிய போது இந்திய படை எமது தாயகத்தை விட்ட மெதுவாக விலகத் தொடங்கிவிட்டனர். விடுதலை புலிகள் மகளிர் படையணியின் 7வது பாசறையில் பயிற்சி தொடக்க பயிற்சியை அவள் முடித்துக் கொண்ட துளசியானாள். அதன் பின்பு கப்பூது மண்டான் போன்ற வெளியான பகுதிகளில் அணிகளோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாள். விடுதலை புலிகள் மகளிர் பணியணியின் இலத்திரனில் கற்கை பயிற்சி வகையில் இணைத்துக் கொள்ளப்பட்டாள். இலத்திரையினோடு தொலைத்தொடர்பு கல்வியை பற்றியும் படித்துக் கொண்டே வேலை செய்யும் வல்லமை பெற்றிருந்த அந்த அணியில் துளசியின் அறிவும் திறமையும் மற்றவர்களிலிருந்து அவரை தனித்து அடையாளம் காட்டியது. வெளியிலிருந்து வருகின்ற ஆசிரியர்கள் கற்பித்து விட்டு போகும் விடயங்களே அன்றன்றே தனது அணிக்கு மீளவும் விரிவாக துளசி கற்பிப்பார். ஐயம் திரிவுற அவர்கள் கேட்பதற்கு அவர் தனது விரிவான பங்கை காட்டியிருந்தார். செயல்முறைகளை ஆசிரியர்கள் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்த போதே தெளிவாக விளங்கிக் கொள்ளும் அவள். ஆசிரியர்கள் போனபின் அணியினரை மறுபடி சேவித்து அவர்களின் நினைவில் பதிய வைத்து விட்டாள். ஒலியலை வாங்கிகளை செய்வது, தொடர்பாடல் கருவிகளை திருத்துவது, நேரக் கட்டுப்பாட்டு பொறிகளை செய்வது என ஒரு வடம்பரை அந்த அணியோடு அவளின் பணி தொடர்ந்தது. 1991 இறுதியில் இவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் சிறப்பு படையணி ஒன்றுக்குள் உள்வாங்கப்பட்ட போது துளசியும் அவர்களில் ஒருவராக போனாள். சிறப்பு படையணியின் தொலைத்தொடர்பு பகுதிக்கு பொறுப்பாக விடப்பட்ட துளசி தனது அணியை வைத்து படையணியினருக்கு தொடர்பாடல் கருவிகளை பயிற்றுவிட்டதோடு அவர்களுக்கான படைய பயிற்சி அளித்தலையும் பங்கேற்றாள். அதே நேரம் சிறப்பு அணியினருக்கான கராத்தே பயிற்சியில் ஈடுபட்டு மன்னர பட்டியையும் பெற்றுக்கொண்டாள். 1993 கால போதியில் புதியவர்களை கொண்ட அணியொன்று துளசிக்கு வழங்கப்பட்டு சிறப்பு அணியினருக்கான கணினி பிரிவு தோற்றுவிக்கப்பட்டு இவளின் பொறுப்பில் விடப்பட்டது. கணினி கற்கையில் தானும் ஈடுபட்டவாறே தனது பிரிவினருக்கும் கற்பித்துக் கொண்டிருந்தாள். தேடல் அவளின் இயல்பாகவே இருந்ததால் கணினி பற்றிய ஆங்கில நூல்களை தேடி வாசித்து அதை தமிழாக்கம் செய்து தனது பிரிவினருக்கும் வாசிக்க கொடுப்பாள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகள் பற்றிய தகவல்கள் வெளியாகும் நாளேடுகளை படிப்பாள். அவற்றில் தமிழாக்கம் செய்து கண்டுபிடிப்புகள் அவளது சிறந்த செயற்பாடாக இருந்தது. ஒரு நூலாக அவள் வெளியிட்டாள். இந்த வீடுதான் தன்னுடையது என்ற வரையறை எதுவும் துளசிக்கு இல்லை. அவளது பிரிவினர் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கென கடுமையாக படித்துக் கொண்டிருந்த சில நாட்களில் அவர்களது சமையலுக்கான மரக்கறைகள் மாமிச உணவுகளை சந்தையில் வாங்கி உழைப்பையில் வைத்து மிதிவண்டியில் வைத்து கட்டியபடி துளசி மிதிவண்டியில் போவதை சாதாரணமாக காணலாம். தமது வேலைகளை கணினிமயப்படுத்த விளைந்த அமைப்பின் சில பிரிவுகளுக்கு குறிப்பாக தமிழீழ நிதித்துறையின் பெண்ணான் போராளிகளை உள்ளடக்கிய ஒரு அணியினருக்கு துளசிக்கண்ணன் விண்ணப்பித்தார். 1994 இறுதிவரை தொடர்பாடல் இளைஞர் பிரிவினருக்கு கடனி பிரிவுக்கும் பொறுப்பாக இருந்தவளின் சுமை மிக அதிகம். பிரிவுகளின் விரிவு கருதி 1995 தொடர்பாடல் இளத்திரியல் பகுதி தனியாக பிரிந்து இயங்க துளசி கணனி பிரிவை தொடர்ந்தும் வழி நடத்தினாள். அதுவரை நாளும் சிறப்பு அணியின் பெண்களை கொண்ட இரு அணிகள், ஆண்களின் ஒரு அணி, கடலுக்கான சிறப்பு அணியினரின் இரண்டு அணிகள், கடற்புலிகளின் படைத்துறை பள்ளி மாணவர்கள், தமிழீழ படைத்துறை பள்ளி மாணவர்கள் ஆகியோருக்கான தொடர்பாடல் இளத்திரியல் வகுப்புக்கான குறிப்புகள் துளசியால் தயாரிக்கப்பட்டு அவளது அணியினரால் கற்பிக்கப்பட்டன. போர்க்களம் போகும் அவா துளசியின் மனதில் குழந்துவிட்டு எரிந்து கொண்டே இருந்தது. 1991 ஆனையரவு மீதனாகாய கடல் வழி சமருக்கு அழைக்கப்படாதவர்களில் துளசியும் ஒருவர். பெரும் சமர ஒன்றுக்கான வாய்ப்பை இழந்த துளசிக்கு ஆவல் கட்டுமறியது. துளசியின் வேண்டுகோளை மறக்க முடியாத பொறுப்பாளர் அவரை போர்மனைக்கு அனுப்பினார். சூரிய கதிர் ஒன்று எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விடுதலை புலிகளின் மகளிர் படையணி இவருக்கு சமர்க்கள வாய்ப்பை கொடுத்தது. அந்த நடவடிக்கை முடியும் வரை காவும் குழுவுக்கு சிலவற்றுக்கு பொறுப்பாக நின்று களத்தில் காயமுறும் போராளிகளின் உயிர் காக்கும் கடின பணியையும் செய்தார். இரண்டு அக்காக்களுக்கும் ஒரு அண்ணாவுக்கும் செல்லத்தங்கியாக வீட்டிலே மென்மையாக வளர்ந்திருந்தாலும் கடின உழைப்புக்கு அவள் பின்னிப்பதில்லை. சிறப்பு அணியினரோ இளம் மகவையினர் 10 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் ஓடும் வேகத்திலும் எவராலும் ஓடிவிட முடியாது. அதிகாலை 4:30 ஓடுபாதைக்கு வரும் துளசி 10 கிலோமீட்டர் தூரத்தை தன்னுடைய வேகத்தில் ஓடி முடிப்பாள். 2-3 நாட்களின் பின் அவரது கால்கள் வீங்கும், ஒரு நாள் ஓய்வெடுப்பாள், மறுநாள் ஓடுவாள். அவரை ஓடு என்று எவரும் சொன்னதில்லை, ஓடாமல் அவளும் நின்றதில்லை. அதனால் தான் சூரிய கதிரொன்று சமர்க்களத்தின் கடுமையான நாட்களிலும் சிரிப்போடு அவள் கடமையை செய்ய முடிந்தது. விடுதலை புலிகள் மகளிர் படையணி தன்னை 2nd லிப்டம் மாலதி படையணியாக உருமாற்றி கொண்ட போது உடனிருந்த துளசி வலிகாமத்துக்கான சண்டை முடிந்து அணிகள் தென்மராட்சிக்கு வந்த கையோடு பணியணியின் போர்பயிற்சி ஆசிரியர்கள் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டாள். அதன் பின் துளசிக்கு ஓய்வு இருக்கவில்லை. சூரிய கதிர் 2 எதிர் நடவடிக்கை, ஓயாதலிகள் 1, உண்மை வெற்றி 1, 2, 3 எதிர் நடவடிக்கைகள், பரந்த நானேரவு ஊடுருவி தாக்குதல் என்று நீண்டது. அவர் பயிற்சி கொடுத்து அணிகளை களமிறக்கிய நடவடிக்கைகள் கூடவே தானும் போய்விடுவாள். வன்னியை துண்டாடும் முயற்சியில் ஒரு பாரிய படை நகர்வு ஸ்ரீலங்கா அரசு படைகளால் தயார்படுத்தப்பட்டதை ஊகித்த தலைவர் அவர்கள் எதிர் நடவடிக்கைக்கு அணிகளை தயார்படுத்தினார். நெடுங்கடி மாங்குளம் பகுதிகளில் காவலுலா போய் இடங்களை பழக்கப்படுத்தும் வேலைகளை அணிகள் செய்தபோது துளசியும் கூடவே நடந்தாள். அதே நேரம் மணலாற்று பகுதியில் முன்னிறங்க நிலைகளை பலப்படுத்தவென லிப்டங்களில் தாட்சாயினியின் அணி புறப்பட்டது. இதுவரை நாளும் பயிற்சி வழங்கியதிலேயே அதிக காலத்தை செலவிட்ட துளசி தன்னை தாக்குதல் அணியோடு இணைத்துவிடும்படி அடம்பிடித்து தாட்சாயினியின் அணியொன்றை பொறுப்படுத்தாள். கனவு நனவான போர் இப்போ அவளுக்கு. மார்பிலே கட்டியிருந்த மேலிய ரவை கூட்டு அணியை நித்திரையில் கூட அவள் கலட்டியதில்லை. இந்த நேரமும் சுடுதலனையும் தொலைத்தொடர்பு கருவியையும் சுமந்தபடி எப்போதும் சண்டைக்கு தயாரான நிலையில் தான் மணலாற்றிலே துளசியை பார்க்கலாம். ஒரு நாளில் 1க்கும் மேற்பட்ட தடவைகளில் தனது பிளட்டூனின் கண்காணிப்புக்கு உட்பட்ட இடங்களை சுற்றி பார்த்து அணியினரோடு கதைப்பாள். இதையும் தான் செய்த பின்னரே இணையவர்களுக்கு கட்டளையிடுவதால் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற அணி முதல்வியாக வந்திருந்தாள். தாட்சாயினி வந்து பார்த்து திருத்தம் செய்கின்ற அளவுக்கு அந்த பிளட்டூனில் சிறிய தவறும் இருக்காது. இவர்கள் மணலாற்றில் நின்ற போதே நெடுங்கணியிலிருந்தும் பின் வவுனியாவில் இருந்து மகர் சுலங்கா படைகள் நகர தொடங்கியிருந்தன. புளியங்குள சந்தியை மையமாக கொண்டு படைத்தளம் ஒன்றை அமைத்து அணிகள் எதிரி நகரை முடக்கி வைத்திருந்தன. தமக்கு எப்போது அழைப்பு வரும் என்று ஆவலோடு இருந்த தாட்சாயினியின் கோம்பனிக்கு அழைப்பு வந்தது. எதிரி நகர்வை தடுக்க அல்ல, ஊடுருவி தாக்க அவர்கள் தயாராகிவிட்டார்கள். பிளட்டூனின் வழிநடத்துனராக இருந்த துளசியை தாட்சாயினியின் நிலைமை அறிவிப்பாளராக மாற்றிவிட்டதில் அவருக்கு சிறிது முடன்பாடு இல்லை. களத்தில் நேரடியாகத்தான் நடவடிக்கையில் ஈடுபடுவதை அவள் விரும்பினாள். கும்பனி மேலாளர் ஒருவரின் நிலைமை அறிவிப்பாளராக பணியாற்ற வேண்டிய முக்கியத்துவத்தை அவள் விளங்கிய பின்னரே அரைமனதோடு ஒப்புக்கொண்டாள். எதிரிகளால் சிறிதளவும் ஊகிக்க முடியாத துணியர தாக்குதலான தாண்டிக்குள ஊடரப்பு தாக்குதல், தலைவர் அவர்கள் திட்டமிடப்பட்ட தாக்குதல், இந்த வெற்றிகர தாக்குதலில் துளசியின் பங்கு மறக்க முடியாதது. சில நாட்களிலேயே அடுத்த ஊடுருவி தாக்குதலுக்கு அணிகள் தயாராகின. இப்போதும் தாட்சாயினியின் நிலைமை அறிவிப்பாளராகவே துளசியும் தயாரானாள். பெரிய மடுமீதான ஊடுருவி தாக்குதலின் போது தேவை ஏற்பட்டால் கொம்பனியை 2 பிரித்து சண்டையில் ஈடுபடுத்தும்படி தாட்சாயினியிடம் கூறப்பட்டது. கொம்பனி பிரிவதாக இருந்தால் உள்நுழையும் மத்திய அணியை களத்தில் வழிநடத்தும் பணியை தாட்சாயினியிடமிருந்து துளசி கேட்டார். அணிகள் புறப்பட்டன. பெரிய மடுவில் இருந்த ஸ்ரீலங்கா படைத்தளம் ஊடுருவி தாக்கப்பட்டது. களத்திலே அணியை வழிநடத்தும் கனவோடு போன துளசியை தோளில் சுமந்தபடி திரும்பி வந்தன அணிகள். ஆளுமிக்க அறிவாற்றல் உள்ள ஒரு போராளியை அதற்குள்ளேயே இழந்துவிட்டு மாற வேதனை துளசியை அறிந்த எல்லோருக்குள்ளும் இழந்தது. கல்லூரி தோழிகள் ரோசா சரியான அமைதி என்கிறார்கள். வேலைக்கு போகின்ற அம்மா அப்பா, பாடசாலை போகின்ற அக்காக்கள், அண்ணா என துளசியின் மாணவ பருவம் தனிமையில் கழிந்ததால் அதனிடம் அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் சிறப்பு படையணியினருக்கோ அவர் நகைச்சுவை உணர்வு மிக்க நல்ல பொறுப்பாளர். ஆயிரக்கணக்கானவர்கள் ஒத்த இலட்சியத்தோடு உணர்ந்த சூழல் அவரை கலகலப்பாக்கியது. போர்ப்பயிற்சி ஆசிரியராக அவள் இருந்த காலத்தில் வயதில் மூத்தவர் என்றோ முதல்நிலை அதிகாரி என்றோ வேறுபாடு காட்டாமல் எல்லோரோடும் ஒரே மாதிரியாகவே பழகினாள். பலரோடு அவள் இருக்கும் இடத்தில் இளையவர் யார், மூத்தவர் யார் என பார்ப்பவர்களால் அடையாளம் காண முடியாது. மிகப்பெரிய நகைச்சுவை ஒன்றை சொல்லிவிட்டு அவள் அமைதியாகி விடுவாள். கேட்டவர்களால் நடக்க மாட்டாமல் சிரித்து கொண்டிருப்பார்கள். பார்ப்பவர்கள் துளசி அமைதியானவள் என்று எண்ணத்தக்க வகையில் சூழல் இருக்கும். நெருங்கியவர்களுக்கு மட்டுமே அவளின் இயல்பு புரியும். 1994 கரும்புலிகள் நாள் அன்று சிறப்படையணியின் ஒன்றுகூடலில் துளசி எழுதி நெறியாழ்கை செய்த கணனி பிரிவினர் நடித்த கருத்து ஆழம் கொண்ட சமூக நாடகம் அவளின் கலையாற்றலை எல்லோருக்கும் வழிகாட்டியது. சிறப்பு படையணியின் ஒன்றுகூடல்களின் போது கணனி பிரிவு என்ன கலை நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கின்றது என்று ஆவலோடு எதிர்பார்க்கும் அளவுக்கு துளசியின் நெறியாழ்கையில் உருவாகின்ற நிகழ்ச்சிகள் இருக்கும். ஒருமுறை நாடகம் என்றால் அடுத்த முறை தொலைக்காட்சி நிகழ்வு, இன்னொரு முறை வேறொன்று என்று புதிது புதிதாக அவளின் கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். பிளட்டூன் ஒன்றோடு சண்டைக்கு போன பட்டறிவில்லாமலேயே கொம்பனி உதவியாளராக செயற்படத்தக்க அறிவாற்றல் கொண்ட துளசியை பற்றி எல்லோருக்கும் கற்பனைகள் அதிகமாக இருந்தன. துளசி அக்கா நல்லதொரு பொறுப்பாளர், இருந்திருந்தால் எவ்வளவோ செய்திருப்பார் என்று சிறப்பு படையணியினர் மட்டுமல்ல அவரை அறிந்த எல்லோருமே இதைத்தான் சொல்கிறார்கள். மேஜர் துளசியின் மாவீர மகுடம் கேட்டோம். Thank you.
மலர்களிடம் மலர்களின் செந்தாய், நான் எதிரியில் பொழிகிறேன் குந்தாய், வென்று கல்லறை வருகிறேனோ.